إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري. اللهم بارك، اللهم بارك. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, இந்த ஊருடைய முக்கியஸ்தர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற முஸ்லிமான மூமினான அன்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் ஈமானை வேண்டியும் நேர் வழியை வேண்டியும் வழிகேடு இல்லாத சிந்தனைகளையும் நம்முடைய ஈமானிலோ சொல்லிலோ செயலிலோ குழப்பங்கள் சீர்கேடுகள் வந்து விடுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றும் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தொடர்ந்து காலையிலிருந்து பல மார்க்க அறிஞர்களுடைய பேச்சுகளை உரைகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். கண்டிப்பாக அந்த உரைகள் உங்களது உள்ளங்களிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உரைகளாக அந்த அறிஞர்களின் உரையை ஆக்கி அருள்வானாக, ஆமீன். இந்த ஒரு சுருக்கமான நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான அடிப்படைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே தாங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய கவனங்களை எனக்கு கொடுத்து உங்களுக்கு மத்தியிலே சலசலப்புகள் இல்லாமல் இந்த உரை தொடர்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாம் முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே ஒரு அழகான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கிறது. சூரா நூறிலே ரப்புல் ஆலமீன் அந்த வழிகாட்டுதலை சொல்கிறான். மூமின்கள் யார், காஃபிர்கள் யார், முனாஃபிக்குகள் யார், அதாவது நேர்வழி பெற்றவர்கள் யார், நேர்வழி பெற்றவர்கள் யார், வழிகட்டவர்கள் யார் என்பதற்குரிய மிக தெளிவான அந்த அடிப்படையை சூரா நூறுடைய 50, 51, 52 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கிறான். எப்படி ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி அன் யஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா அன் யகூலு سمعنا وأطعنا وأولئك هم المفلحون. سورة المؤمنون உடைய இது 51வது வசனம், 24வது அத்தியாயத்தின் 51வது வசனம். எப்படி கூறுகிறான், மூமின்கள் யார் என்றால், இன்னமா கான கவுல் முஃமினீன், நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், இங்கே ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையாளர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறான்,
யாரை அல்லாஹு தஆலா மூமின்கள் என்று ஏற்றுக்கொள்ள போகிறானோ. அன்பானவர்களே, பெயர்களை சூட்டிக் கொள்ளலாம், அவரவர் அவரவருக்கு ஒரு பெயரை சூட்டிக் கொள்ளலாம், ஆனால் அந்த பெயருக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவரை அங்கீகரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை அப்துல்லா அல்லாஹுவின் அடியார் என்று கூறினார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டார். நபிமார்களை அல்லாஹு தஆலா இபாதுல்லா அல்லாஹுவின் அடியார்கள் என்று குறிப்பிடுகின்றார். சாலிஹீன்கள் நல்லவர்களே, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்கள் தங்களை அப்படித்தான் சொல்வார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மிகப்பெரிய காபில் மதீனாவிலே இருந்தார். உங்களுக்கு எல்லாம் இத்திஹாசமாக இருந்தது, மிகப்பெரிய காபில்னா அது மக்கால தானே இருந்தாங்கன்னு சொல்லி. அப்படியா? அப்படிதானே, மிகப்பெரிய காபில்னா மக்கால தானே இருப்பாங்க. அபு ஜஹல் எல்லாருக்கும் தெரியும், அபு ஜஹல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உமையா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், ஒருத்தரை விட ஒருத்தர் மிஞ்சி. அப்படிதான் அன்பானவர்களே, மதீனாவிலே ஒரு காபில் இருந்தான், ஆனால் அவன் காபில் என்ற பெயரில் இருக்கவில்லை, மூமின் என்ற பெயரிலே, முஸ்லிம் என்ற பெயரில் இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு பெயரை வைத்தான் முனாஃபிக்கு. அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? அப்துல்லா. அவனுடைய பெயர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் அதுதான், அவனுக்கு அதுதான் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவனும் அல்லாஹ்விடத்தில் முனாஃபிக்காக கேடு கெட்டவனாக, காஃபிர்களை விட மோசமானவனாக இருந்தான் அல்லாஹு தஆலா. அவனுக்காகவே வசனங்களை இறக்கினான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார். இந்த கேடு கெட்ட முனாஃபிகுகள் நரகத்திலே காஃபிர்களை விட மோசமாக இருப்பார்கள், நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள், நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கவே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பட. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மூமின்கள் என்று சொல்லும் போது அது அவர்களாக வைத்துக் கொள்வதில் நான் மூமின் நான் மூமின், அவர்களுடைய செயல் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவர்களுடைய நம்பிக்கைகளால் அல்லாஹ் அவர்களுக்கு வைக்கக்கூடிய பெயர், அந்த பெயருக்கு ஏற்ப அவர்கள் இருப்பார்கள். ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறேன், இன்னமா கான கவுலல் மூமினீன். உண்மையான அந்த மூமின்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்போது? இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால் என்று கூறுகிறார். பிறகு எப்படி சொல்கிறார்? லியஹ்குமா என்று கூறவில்லை, அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக. காரணம் என்ன? தூதருடைய தீர்ப்பு அல்லாஹ்வின் தீர்ப்பு, தூதருடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. وَمَنْ يُطِعِ الرَّسُولَ فَقَدْ أَطَاعَ اللَّهَ. ربّ சொல்கிறார், எனது தூதருக்கு கீழ்ப்படிந்தால் தான் எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆகுவீர்கள். யார் என்னுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவர்தான் எனக்கு கட்டுப்பட்டவர். وَمَا أَرْسَلْنَا مِنْ رَسُولٍ நாம் அனுப்புவதே அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு நீங்கள் அந்த தூதருக்கு பணிந்து கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவர் ரசூலாக ஆக்கப்பட்டு விட்டால் அடுத்த அவரிடத்தில் கேள்வி எப்படி கேட்க வேண்டும் என்றால், நபியே இந்த சட்டம் எனக்கு தெரியாது, இதை சொல்லிக் கொடுங்கள் என்றுதான் கேட்க வேண்டுமே தவிர, நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் யோசித்து பிறகு முடிவு செய்வேன் என்று இருந்தால் அது நிராகரிப்பிலே சென்றுவிடும். நபி என்று ஆகிவிட்டார், ரசூல் என்று ஆகிவிட்டார், அவ்வளவுதான். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் தானா என்பதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஆதாரங்களை வைத்து அறிந்து கொண்டாயா? முடிந்தது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு கடிவாளத்தை அவர்களது கையிலே நீ கொடுத்து விட வேண்டும். உன்னை எப்படி வழிநடத்த வேண்டும், உனக்கு நன்மை எது உனக்கு தீமை எது என்பதை அந்த நபிக்கு கற்றுக் கொடுத்து நாம் அனுப்பி இருக்கிறோம். இனி உன்னுடைய அறிவு அந்த நபிக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர, அந்த நபியை உன்னுடைய அறிவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்காது. முனாஃபிக்காக ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாத்து. வித்தியாசம் புரியுதுங்களா? இப்ப திரும்ப போகும். இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி. இங்கே கவனியுங்கள், அல்லாஹு தஆலா இபாதத் என்று வரும்போது பிரித்துக் கொண்டே இருப்பான், யாரையும் தனக்கு கூட்டாக்க மாட்டான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, நீங்கள் அவனை தவிர யாரையும் வணங்க கூடாது என்று உங்களது ரப்பு உங்களுக்கு சத்தமாக விதியாக ஆக்கி இருக்கின்றார். லா தஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது, எதையும் வணங்க கூடாது, எந்த சூழ்நிலையிலும் வணங்க கூடாது. ஆனால் சகோதரர்களே, மார்க்கம் ஏற்று நடப்பது, யாருக்கு பின்னால் சொல்வது, யார் பேச்சை கேட்பது என்று வந்துவிடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை தன்னோடு சேர்த்து சொல்கிறான். தன்னுடைய நபி சொன்ன இடங்களில் எல்லாம் தன்னுடைய நபி சொன்னதை தன்னோடு சேர்த்து சொல்கிறான். எப்படி சொல்லியவர் யார் அங்கே சொல்லுங்க? நபி. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை தன்னோடு சேர்த்து சொல்கிறான். காரணம் என்ன? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா, அவர் மன இச்சையோடு பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் வஹிதான். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஜ்திஹாத் செய்வார்கள், செய்வார்கள் இதற்கு இப்படி செய்யலாம் என்பதாக. அந்த இஜ்திஹாத் சரியாக இருந்தால் அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான். அந்த இஜ்திஹாத் தவறாக இருந்தால் உடனே அல்லாஹ் நம்முடைய நபியை அழகான முறையிலே திருத்தி விடுவான். எங்கே அல்லாஹ்வின் கண்டிப்பு வரவில்லையோ அது அல்லாஹின் சட்டமாக ஆகிவிட்டது என்பதுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் ஹதீஸிலே ஒன்றை பார்த்ததற்கு பிறகு அது குர்ஆனில் இருக்கிறதா என்று தேடினால் முனாஃபிக்குகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு அது குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறதா என்று ஒருவன் தேடுவானே ஆனால் அவன் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? குர்ஆனில் இல்லாத விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களையும் இந்த நபி பேசுவார் என்பதை அவன் கற்பனை செய்கிறான். அல்லாஹ்வின் வசனத்தை அவன் பொய்யாக்கிவிட்டான். ரப்பு சொல்கிறார், ஓமா எச்சு குவானில் ஹவா, அவர் பேச மாட்டார் வகை இல்லாமல் என்று. உனக்கு புரிந்திருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். எத்தனை முஹத்தீஸ்கள் தாபிகளில் இருந்து இன்று வரை பல மூடர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது, யார் எந்த ஒரு ஹதீஸ் குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்கிறார்களோ அந்த மூடர்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீ கொண்டு வாத்திய ஹதீஸை அது போன்ற ஒரு விஷயத்தை குர்ஆனில் இருந்து நான் கூறுகிறேன். அது போன்ற ஒரு விஷயத்தை நான் குர்ஆனிலிருந்து கூறுகிறேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒருத்தர் பயான் பண்ணார், என்ன பயான், அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? எதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி இருந்தாலும் ஒரு பள்ளிக்கு தெரிஞ்சா, பள்ளிக்கு தான் வேலையா? அது அது வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் போட்டவன பள்ளி ஊதிருச்சான், பள்ளி ஊதி நெருப்பு என்ன தாக, இதெல்லாம் ஒரு அதிகா அறிவுக்கு வந்து வருதா அப்படின்னா உட்கார்ந்தவங்க எல்லாம் ஆஹா என்னடா கண்டுபிடி புசுபான.
மதிப்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த கட்டுப்படுதல் ஏற்று நடத்தல் என்று வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை முன்வைக்கிறான், தன்னுடைய நபியை முன்வைத்து விடுகிறான், நபியை முற்படுத்தி விடுகிறான். நீங்கள் குர்ஆனிலே பார்த்தால் பல இடங்களில் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் என்று இருக்கும். ரசூல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று இருக்கும். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அல்ல, நான் முதலில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், பிறகு நேரம் இருந்தால் தூதருக்கு கட்டுப்படுவேன், அல்லது முதலில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன் பிறகு தூதருக்கு கட்டுப்படும் போது அவர் சொன்னது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் சொன்னதற்கு ஒத்து வந்தால் கட்டுப்படுவேன், இல்லை என்றால் விட்டு விடுவேன் என்பதும் அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவேன் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவேன். அல்லாஹ் கூறியதற்கு பிறகு ஏன், எப்படி, எதற்காக என்று கேட்க முடியாதோ அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதற்கு பிறகும் ஏன், எதற்கு என்று கேட்க முடியாது. ஆகவேதான் ரப்பு அழுத்தம் திருத்தமாக சொன்னார், தூதருக்கு கட்டுப்பட்டவர் தான் எனக்கு கட்டுப்பட்டவர் என்று. ஆகவேதான் பல வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் இப்படி சிலருக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வஅத்தீஉல்லாஹ வர்ரசூல், வஅத்தீஉல்லாஹ வர்ரசூல், முந்தைய வசனங்களில் அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், மற்ற இடங்களில் அத்தீஉல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சேர்ந்தே கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சேர்ந்தே கட்டுப்பட வேண்டும். எப்படி அல்லாஹ் கூறிவிட்டால் அதற்கு மாற்று பேச்சு, மறுப்பு பேச்சு, மறு சிந்தனை, ஏன், எதற்கு, எனக்கு பிடிக்குதா, உனக்கு பிடிக்குதா என்று கேட்க முடியாதோ அதுபோன்றுதான் என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டால் நான் அதை மாற்றி யோசிக்க மாட்டேன், எந்த அறிவியலையும் நான் அதற்கு அளவுகோலாக ஆக்க மாட்டேன். என்னுடைய அறிவையோ உலகத்தின் எந்த ஒரு பெரிய அறிவாளியின் அறிவையோ நான் அதற்கு அளவுகோலாக ஆக்க மாட்டேன். காரணம் என்ன? எல்லாருடைய அறிவையும் படைத்த அந்த அஹ்கமுல் ஹாகிமீன் அல்லாஹு தஆலா கொடுத்த வஹி. எனவே அறிவுகள் தடுமாறலாம், வஹி தடுமாறாது. அறிவுகள் தடுமாறலாம், அறிவுகள் முன்னுக்கு பின் முரணாக சிந்திக்கலாம், அறிவுகளிலே வழிகேடுகள் வரலாம், அல்லாஹ்வுடைய வஹியிலே நேர்வழி மட்டும்தான் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்களை எடுத்து படியுங்கள், ஹிதாயத் என்னிடமிருந்து வரும் என்று சொல்கிறான், அறிவிடமிருந்து வரும் என்று சொல்லவில்லை. என்னிடமிருந்து வந்த ஹிதாயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறானே தவிர எங்கேயும் எப்படி இல்லை, அறிவை கொண்டு சிந்தித்து நேர்வழி பெறுங்கள் என்று இல்லை குர்ஆனில். எப்படி இல்லை? அறிவை கொண்டு சிந்தித்து நேர்வழி பெறுங்கள் என்று குர்ஆனில் இல்லை. அப்படி இருந்தால் குர்ஆனே அவசியம் இல்லாமல் ஆகிவிடும், நபிமார்கள் அனுப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆகிவிடும். இந்த வஹியை, இந்த ஹிதாயத்தை சிந்தித்து புரிந்து அமல் செய்வதற்காக அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்திருக்கிறானே தவிர இந்த வஹியில் குழப்பங்களை சிந்திப்பதற்காக அல்ல, இந்த வகையில் முரண்பாடுகளை சிந்திப்பதற்காக அல்ல. விஷயத்துக்கு வாங்க, இந்த இடத்தில் பாருங்கள், ரப்புல் ஆலமீன் இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அங்கே அழைக்கப்பட்டது யார் பக்கம்? அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம். பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது, வாருங்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சென்று தீர்ப்பு கேட்போம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 48வது வசனத்தில் அவர்களை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? வஇதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், இங்கும் அப்படித்தான், லியஹ்கும பைனஹும், ஒருமையுடைய அந்த சீகாவிலே அந்த வெர்பிலே வருகிறது ஒருமை. அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டால் லியஹ்கும, அந்த தூதர் தீர்ப்பளிப்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலே, அப்போது இதா ஃபரீக்கும் மின்ஹும் முஅரிதூன், அவர்களிலே ஒரு கூட்டம் புறக்கணித்து சென்று விடுகிறார்கள். வையக்கும் வையக்குல் லஹுல் ஹக்கு யாது இலைஹி முதுஇனீன், நபி சொல்லக்கூடிய அந்த கூற்று அந்த சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார்கள். பாத்தீங்களா? இப்ப அப்ப உண்மையில் என்ன, இவர்கள் அல்லாஹ்வையும் பின்பற்றவில்லை, நபியையும் பின்பற்றவில்லை, மன இச்சையை பின்பற்றினார்கள், அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றுகிறார்கள். யார் ஒருவர் ஹதீஸ் சொல்லப்படும் போது குர்ஆனில் இருக்கிறதா, குர்ஆனை முன்வைப்போம் என்று சொல்கிறானோ அவன் குர்ஆனை மதிக்கவில்லை, மாறாக குர்ஆனை இழிவுபடுத்துகின்றான், புறக்கணிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஃபி குலூபிஹிம் மரதுன் அம் இர்தாபு அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு பல் உலாயிகா ஹுமுத் தாலிமூன், அவர்களுக்கு என்ன சந்தேகமா, அவர்களுடைய உள்ளத்திலே நோயா, அல்லது அவர்கள் பயப்படுகின்றார்களா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அநியாயம் செய்து விடுவார்கள் என்று, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அநியாயம் செய்வார்கள் என்று அவர்கள் பயப்படுகிறார்களா என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அநியாயம் செய்வார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார்களா? பாருங்க, தீர்ப்பு யாரிடம் செல்லப்படுகிறது? நபியிடம் அழைத்து, தீர்ப்புக்காக நபியிடம் அழைத்து செல்லப்படுகிறது. அவர்களுக்கு பயம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்து விடுவார்களா என்று. தங்களுக்கு ஆதாரம் இருந்தும் கூட தங்களுக்கு எதிராக தீர்ப்பு செய்து விடுவார்களோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறார், அல்லாஹ் அநியாயம் செய்வான் என்று பயப்படுகிறார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயம் செய்வார்கள் என்று பயப்படுகிறார்களா என்று சொல்கிறார். ஏன் தூதர் அநியாயம் செய்வார் என்று ஒருவன் கூறினால் அவனுடைய கூற்றினுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் அநியாயம் செய்கிறான் என்று. எப்படி ஒரு மனிதன் தூதர் தப்பு சொல்வார் என்று கூறினால் அதனுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் தப்பாக கூறுவான் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு பல் உலாயிகா ஹுமுத் தாலிமூன். ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய கனிமத்துகளை பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தான், அவர்களுடைய ஹக்குகளிலே அவர்கள் விரும்பியவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு உண்டான சொந்தமான கனிமத்துகளை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். துல் ஹுவைசிரா என்ற ஒருவன் வந்தார், பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய தொழுகையாளி, பெரிய வணக்கசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை பங்கு வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து கூறினான், யா முஹம்மத் இஅதில் ஃபஇன்னக லம் தஅதி, முஹம்மதே நீதமாக பங்கு வைப்பீராக, நீங்கள் பங்கு வைத்தது நீதமில்லை என்று. அல்லாஹு அக்பர், முகம் சிவந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாசம் உண்டாகட்டும் உனக்கு, நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் வேறு யார் நீதம் செலுத்துவார்கள்? உனக்கு கேடு உண்டாகட்டும், நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் வேறு யார் நீதம் செலுத்துவார்கள்? அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட வார்த்தை சகோதரர்களே! என்ன அர்த்தம்? தங்களை மூமின்கள் என்று சொல்லிக்கொண்டும் நபியின் மீது சந்தேகப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்பதைத்தான் அந்த துல் ஹுவைசிராவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிரூபித்து காட்டினான். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிரூபித்து காட்டினான். அன்பான சகோதரர்களே, இப்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஅத் இப்னு அபி வக்காஸ், அந்த தல்ஹா, ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அந்த ஸைத், சஅத் வ ஸஈத், அவர்களுடைய கூட்டத்தில் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டுமா? இல்லை, துல் ஹுவைசிராவுடைய கூட்டத்திலா, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய கூட்டத்திலா? இந்த ஒரு கூட்டம் நாமெல்லாம் வழிகட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் சொல்கிறார்கள்? மார்க்கத்திலே மூன்றாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து விட்டோமா? என்னடா மூன்றாவது ஒரு ஆதாரம்? நான் இடையில ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அங்கதான் பாங்குக்கு நிப்பாட்டணும். ஆனா ஆரம்பிக்கும் போது யாருமே அதான் ஆனா கேட்கல யாருமே. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாராச்சும் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு. சரி வச்சுக்கோங்க, அது பின்னாடி திரும்ப கொண்டு வருவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், ரப்பி ஸிதனி இல்மா. ஒரு கூட்டம் சொல்கிறது வழிகட்டு விட்டோம். ஏன்பா வழிகட்டுட்டோம்? என்னப்பா செஞ்சிட்டோம்? தர்காக்கு போயிட்டோமா? ஷிர்க் பரவாயில்ல, ஷிர்க் ஜாயிஸ்ன்னு சொல்லிட்டோமா? அல்லது மௌலூத் ஓத ஆரம்பிச்சிட்டோமா? அல்லது என்ன செஞ்சிட்டோம்? அல்லது ஹதீஸ்லாம் வேணா? நமக்கு ஃபிக்ஹ் கிதாபுகளில் சொல்லப்பட்ட மனிதர்களுடைய கருத்துக்களை வச்சு முடிவு பண்ணுவோம் சொல்லிட்டோமா? என்ன செஞ்சிட்டோம் நம்ம சொல்லுங்க? நாம் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வந்த பிரச்சாரத்தில் எதை நாம் செய்து விட்டோம்? நாம் வழிகட்டோம் என்று சொல்வதற்கு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்கிறார்கள். அதற்கு என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இவர்கள் சஹாபாக்கள் என்ற ஒரு புது ஆதாரத்தை மார்க்கத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். சலஃப் என்ற ஒரு புது ஆதாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இஜ்மா என்ற புது ஆதாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்று. சரி, கொண்டு வந்தாச்சு, என்ன செஞ்சோம்? இப்படி சஹாபாக்களை கொண்டு வந்ததுனால, தாபிகளை கொண்டு வந்ததுனால, சலஃப் என்ற பெயரை கொண்டு வந்ததுனால, செய்து தடுத்து கொண்டிருந்த ஷிர்க்களை எதையும் ஆகணுமா? செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஷிர்கான காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை கூடும் என்று என்னைக்காவது ஒரு அகல அதி சொல்லியிருக்கிறா? சொல்லுங்க. என்ன கேட்கிறவங்கள்ட்ட கேள்வி, ஏதாவது ஒரு பாவத்தை இது இப்போது பாவம் இல்லை, இது இப்போது செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார்களா? சொல்லு, நியாயமா பேசு. கட்டாய கடமை என்று மார்க்கத்தில் அறியப்பட்ட ஒரு கடமையை இது இப்போது கடமை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களா? சொல்லி இருக்கிறோமா? சொல்லு. மார்க்கம் என்று அறியப்பட்ட ஒரு உண்மையை மார்க்கம் இல்லை என்று சொல்லி இருக்கிறோமா? இல்லையே. அப்ப ஏன் இந்த சஹாபாக்கள் என்ற பேச்சு வருது? ஏன் இதை கொண்டு வந்தோம்? குர்ஆன் ஹதீஸ் என்று கூறும்போது உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோமே, நீங்கள் தர்காக்களை எதிர்த்த போது உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோமே, நீங்கள் ஷிர்க்குகளை கண்டித்த போது உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோமே, மௌலூதும் மீலாதும் கூடாது என்று கூறிய போது உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோமே, கத்தமும் ராத்திரும் கூடாது என்று கூறிய போது உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோமே, உங்களோட அத்தனை துன்பங்களையும் நாங்களும் சகித்தோமே, உங்களோட எல்லா விதமான பயணங்களிலும் நாங்களும் துணை இருந்தோமே, ஆனால் எப்போது நீங்கள் மார்க்கம் என்ற பெயரிலே ஒரு தனி மனிதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவனுக்கு இரவிலே எந்த ஷைத்தான் வஹி ஊதினானோ, காலையிலே எழுந்தவுடன் சுபுஹ் தொழுகாமல் அவன் கூறுகிறான், இந்த ஹதீஸ் புகாரியில் இருந்தால் என்ன, முஸ்லிமில் இருந்தால் என்ன, முத்தவாத்திரான ஹதீஸாக இருந்தால் என்ன, குர்ஆனுக்கு முரண்படுகிறது, ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று. அப்போதுதானே சஹாபாக்களை கொண்டு வந்தோம். அப்போதுதானே சஹாபாக்களை கொண்டு வந்தோம். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸ் எப்படி குர்ஆனுக்கு முரண்படும்? உனது சிந்தனையில் வேண்டுமானால் முரண்பாடு இருக்கலாம், ஹதீஸிலே முரண்பாடு இல்லை. ஒரு தனி மனிதன் சொல்வதை கேட்காதீர்கள். சஹாபாக்களுக்கு பின்னால் வாருங்கள் என்று எப்போது நாம் கூறினோம்? தீனின் பெயரால் இந்த தீனின் தேடல் உள்ள ஒரு கூட்டத்தை தன்னுடைய சுய கருத்தின் பக்கம், சுய சிந்தனையின் பக்கம், மனையீட்டின் பக்கம், தன்னுடைய வழியேட்டின் பக்கம் அழைப்பதற்காக ஜமாத்தை பயன்படுத்திய போது, மார்க்கத்தின் பெயரை பயன்படுத்திய போது, இல்லை இந்த வழிகேட்டை வழிகேடு என்று பிரித்தறிவிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் முன்வைக்கப்பட வேண்டும். ஏன்? அல்லாஹ் அவர்களை உரைகளாக நமக்கு சொல்கிறான். குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள் நபி தோழர்களை மார்க்கத்தின் உரைகளாக நமக்கு சொல்கிறது. சகோதரர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் புது ஆதாரம் அல்ல, இஜ்மா என்பது புது ஆதாரம் அல்ல, ஆதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் அது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அபூபக்கருடைய ஜமாத்து வேண்டுமா, உமருடைய ஜமாத்து வேண்டுமா, உஸ்மான் அலி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه والذين اتبعوهم அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் பின்னால் யார் அமல்களிலே நல்ல அமல்களிலே பின்பற்றி சென்றார்களோ அவர்களை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று கூறினானே அவர்களுடைய ஜமாத்து வேணுமா? இல்லை, தௌஹீத் என்ற பெயரிலே வழிகேட்டை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்து வேண்டுமா? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய ஜமாத்து வேண்டுமா? அல்லது அந்த துல் குவைஸ்ராவுடைய ஜமாத்து வேண்டுமா? யோசித்து பாருங்கள். குர்ஆன் அதுதான் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸ் பாதுகாக்கப்படலையா? யாருடைய பேச்சை நீ முன்வைக்கிறார்? ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஹதீஸ் 200 வருஷத்துக்கு பின்னாடி தான் எழுதப்பட்டுச்சான். குர்ஆன் ரசூல்லா மரணிச்ச உடனே எழுதப்பட்டுச்சான், ரசூல்லா காலத்திலே எழுதப்பட்டுச்சான். அதனால குர்ஆன் பக்கா, ஹதீஸ் பக்கா இல்ல. அட முட்டாளே, மடையனே, அறிவு இருக்கிறதா உனக்கு? என்ன சொல்ல வருகிறாய்? குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே எழுதுவதற்கு கட்டளையிடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? குர்ஆனோடு சேர்த்து எழுதிவிட்டு குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹதீஸை மனப்பாடம் செய்ய சொன்னார்கள். சஹாபாக்கள் நெஞ்சிலே ஹதீஸை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். பிறகு அந்த குழப்பமும் நீங்கிவிட்டதற்கு பிறகு பல சஹாபாக்கள் ஹதீஸுகளை எழுதியும் பாதுகாத்தார்கள். சஹாபாக்கள் உயிராக இருக்கும் போது ஹதீஸுகளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இருக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் இந்த உம்மத்தை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் பாய், தங்க பேர் என்ன? முகமது யாசிப். நீங்க ஒருத்தருக்கு களிமா சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையில உங்க மூலமா அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுக்கறான், சரியா? ஆமீன் சொல்லுங்க. அவரை கூட்டிக்கிட்டு நீங்க பள்ளிக்கு வரீங்க. பள்ளிக்கு வந்தோட நீங்க என்ன செய்வீங்க? கையில புகாரி ஷெரீஃப் டிரான்ஸ்லேஷனை கொடுத்து பாய், குர்ஆன் தர்ஜுமாவை கையில கொடுத்து, இந்தப்பா குர்ஆன்ல இருக்க மாதிரி தொழுதுக்குப்பா, ஹதீஸ்ல இருக்க மாதிரி தொழுதுக்குப்பான்னு கையில கொடுத்து நீங்க தனியா தக்பீர் கட்டிட்டீங்களா? என்ன செய்வீங்க? நீங்க தானே சொல்லி கொடுப்பீங்க. புகாரி எடுத்து படிச்சுக்கன்னு சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்கள். இப்போது மார்க்கம் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவருக்கு அது மார்க்கமாக ஆகிவிடுகிறது. உங்கள் மீது உங்களுக்கு ஒரு கான்பிடென்டல், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவீர்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடென்டல், நான் சொன்னா சரியா இருக்கும் சொல்லு இல்லையா? உங்கள் மீது உங்களுக்கு கான்பிடென்டல் இருக்கிறது. அபூபக்கர் உமர் உஸ்மான் அலியின் மீது உங்களுக்கு கான்பிடென்டல் இல்லையா? அவர் மார்க்கத்தை தப்பாக சொல்லிக் கொடுத்து விடுவாரா? யோசித்து பாருங்க. அவர்களை ஹதீஸை தானே படித்தார்கள். ஹதீஸுக்கு மாறு செய்வதும், நபியின் மீது நபி சொல்லாததை சொல்வதும் பெரும் பாவம் என்று வைத்திருந்தார்களே. அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை வாழ்க்கையில் படித்தார்கள், மனப்பாடம் செய்தார்கள், அதை திரும்ப திரும்ப அவர்கள் படித்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சின்ன உதாரணம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், சென்ற ஆண்டு ஹஜ்ஜுக்கு வரும்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு ஆஸ்
இப்படி ஒரு ஹதீஸை எங்களுக்கு கூறினார் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். இப்போது நீங்கள் சென்று அவரிடத்தில் இந்த ஹதீஸை கேளுங்கள் என்பதாக சென்ற ஆண்டு அந்த ஹதீஸை எப்படி அறிவித்தார்களோ அதே போன்று அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் அவர்களின் ஞாபகத்துக்கு எவ்வளவு அபரிமிதமானது என்பதாக. இப்படி பரிசோதிக்கப்பட்டவர்கள் உங்களை போன்று ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதி வைத்துக் கொண்டுதான் பேச வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. எழுதி வைத்த ஹதீஸை கூட ஹரக்கத்து போடவில்லை என்றால் சரியாக படிக்க தெரியாத தருதலைகள். நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு காலமாகிவிட்டதே, நான் ஒன்று கேட்கிறேன், ஒரு ஹதீஸுக்காவது அறிவிப்பாளர் தெரியுமா இவர்களுக்கு? ஒரு ஹதீஸுக்கு அறிவிப்பாளர்கள் யார் என்று தெரியுமா? எதா இருந்தாலும் எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு சொல்றாங்க, என்ன உஸ்மான் பெரிய உஸ்மான், அறிஞர்கள் சொல்லுவாங்க குஃப்ரை எடுத்து அது குஃப்ருன்னு விளக்குறதுக்கு சொல்றது குஃப்ர் இல்லைங்கிறதுக்காக குஃப்ர் கிடையாதுன்னு சொல்லி, இல்லாட்டி நான் இதை கூட சொல்றது பயமா நக்லே குஃப்ர் குஃப்ர்ன பாஷன் குஃப்ரை எடுத்து சொல்றது குஃப்ர்ன்னு சொல்லி சொல்றது வந்து குஃப்ராயிடாது. என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய செஞ்சிட்ட ஒரு வீட்டில் அங்கங்க புக்கு பேப்பர் அரைஞ்சு கிடக்குது, ஒரு புக்கு பேப்பர் கிழிஞ்சு கிழிஞ்சு கிடக்குது, அதெல்லாம் எடுத்து பக்கத்தை பார்த்து அடுக்கி வச்சுட்டா பெரிய விஷயமா? உஸ்மான் என்ன பண்ணாரு? அதான் பண்ணாரு. எப்படி சொல்கிறார்கள்? அதுதான் பில்கேட்ஸ் பாருங்க நீங்க, அப்படியே கம்ப்யூட்டர்ல போட்டு தட்டுன்னு அப்படியே ஆயத்து வருதுல. இதை என் புள்ள கேட்டுக்கிட்டு இருந்தா, 7 வயசு புள்ள, என் புள்ள 7 வயசு புள்ளங்க, 7 வயசு புள்ள, அவருக்கு யாருன்னு தெரியாது, பேசுறவர் யாரு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு சில குறிப்புக்காக வேண்டி போட்டுக்கிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன், பக்கத்துல வந்து கேட்டார், அப்பா நிறுத்துங்க நிறுத்துங்க, அப்பா பந்து கரோ பந்து கரோனா உருது பேசுவான், நிறுத்தின, என்னமா கியா வகையான கியாபா யாருக்கு கோன்பா கைசா போல்தாக, அகர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு குரான் கு ஹிஃபாஜத் நஹி கியே தோ யே பில்கேட்ஸ் கைசா குரான் கு கம்ப்யூட்டர் மே லகாயேகா? ஜோ குரான் ஹஜரத் உஸ்மான் நே ஹிஃபாஜத் கியா உசி குரான் கு தோ இஸ்னே கம்ப்யூட்டர் மே லகாயா, யே கைசா ஆத்மீ கைசா அக்கல் சே பாத் கர்த்தா ஹை? யார் சொல்றா? 7 வயசு முஸ்லிமான புள்ள சொல்லுதுங்க. இப்படி 7 வயசு முஸ்லிமான புள்ள நிறுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு என்னப்பா பேசுறாரு இவரு? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு குரானை பாதுகாத்திருக்கவில்லை என்றால் இவர் எப்படி அந்த குரானை கம்ப்யூட்டரில் போட்டிருக்க முடியும்? அப்போது பாதுகாத்த குரான் தானே இப்போது கம்ப்யூட்டரில் ஃபீடு செய்யப்படுகிறது. பில்கேட்ஸ் ரசூலுல்லாவிடம் இருந்து குரானை கேட்டார். இத்தனை காலம் பாதுகாத்து வைத்தவர்கள் பெரியவர்களா? அல்லது பாதுகாக்கப்பட்ட ஒன்றை ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சாதனத்திலே கொண்டு வந்து விட்டவர்கள் பெரியவர்களா? சிந்தித்து பாருங்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபி தாபியையும் எத்தனை லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, விஷயத்துக்கு வாங்க, இடையில் அந்த விஷயத்தை முடிச்சுப்போம். என்ன சொல்கிறார்கள்? குரான் பெருசு, அப்ப அறிவு அதை விட ரொம்ப பெருசு. என்ன குரானையே முடிவு செய்யுமா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எப்படி அவங்கள்ட்ட குரான் குரான் சொல்றாங்களே, குரான் எல்லாம் பெருசு கிடையாது. எது பெருசு? குரானை விட அவங்க அறிவு பெருசு. என்ன குரான்ல ஒரு வசனம் இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காளை கண்டை வணங்கியவர்களை பார்த்து உக்துலு அன்புசக்கும் தாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், உங்களை நீங்கள் கொன்றுவிட வேண்டும், அதாவது வணங்கியவர்களை வணங்காதவர்கள் கொல்ல வேண்டும் இதுதான் ரப் இடத்துல சிறந்தது, அப்படி செஞ்சாதான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பா. அதே பத்தாப பா வந்து தர்த்தி, அப்படி செய்தார்கள் எனவே பத்தாபாளை அல்லாஹ் உங்களை அப்படி மன்னிச்சு விட்டான். இவர் என்ன சொல்றாரு, அது என்னங்க அப்படி போய் ஒரு ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு காலை கட்ட வணங்கிட்டதுனால உடனே கொல்ல சொல்லிடுவாங்களா ஒரு நபி, அப்படி எடுத்துக்கலாமா? அது என்ன அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? இப்ப நம்ம கோபத்தில் சொல்ல மாட்டோமா ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா நாசமா போன்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி மூசா நபி சொன்னாங்க, அப்படித்தாங்க எடுத்துக்கணும். எப்படி மூசா நபி சொன்னத எப்படிதான் எடுத்துக்கணுமா? கோபத்துல திட்டமாட்டமாட நாசமா போறவன் சொல்லிட்டு அந்த மாதிரி கோபத்துல சொல்லிவிட்டார். அவர் அவ்வளவுதான், அவர் ரொம்ப கோபக்கார அப்படி சொல்லிவிட்டார். குர்ஆனில இனி எந்த முகக்கமும் இருக்காது, இனி யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான், இன்ன லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். பைத்தியம், சைத்தானால் பைத்தியம் தீண்டப்பட்டவன் அலங்கோலமாக எழுந்திருப்பதை கொண்டுதான் வட்டி சாப்பிடக்கூடியவன் எழுந்திருப்பான் என்று. அது அப்படி அர்த்தம் இல்லைங்க, நம்ம சொல்ல மாட்டோமா ஒரு வார்த்தைக்கு, அப்படித்தாங்க அல்லாஹ் சொல்லியிருக்கதா எடுத்துக்கணும். அதனால சைத்தான் வந்து ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடுவான் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய கிதாப மனிதர்கள் அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சாக ஆக்கிவிட்டார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை முடிவு செய்வது எங்களது அறிவு. பெரிய வழிகேடு இப்போதுதான் நாம் சொல்கிறோம். இந்த வழிகேட்டை வழிகேடு என்று இனம் புரிய வேண்டும் என்றால் அபூபக்கரை கொண்டு வா ரழியல்லாஹு அன்ஹு, உமரை கொண்டு வா, அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷிராவை கொண்டு வா, அந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முஹாஜிர்களை கொண்டு வா, அன்சாரிகளை கொண்டு வா என்று அவர்கள் என்ன சொன்னார்கள். ஏன், அதற்கும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். அதிலே நேர்வழி பெற்றவர்கள் யார் தெரியுமா? மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருக்கின்றவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருக்கின்ற வழியில் இருப்பவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அன்பு சகோதரர்களே, ரொம்ப பேருக்கு சில விஷயங்களை சொல்லும் போது ஜீரணிக்க முடியல. என்ன ஜீரணிக்க முடியல, இவ்வளவு தூரம் எங்களை வழி நடத்தினவர் தப்பு சொல்வாரா? எப்படி எப்படி சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் என்று எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறார், அவரால் தானே நாங்க கபரிலிருந்து வெளியே வந்தோம். கபரிலிருந்து வெளியே வந்தோம்னா கபரில் இருந்து இல்ல, அந்த கபர் வணக்கத்திலிருந்து, என்ன தர்காவிலிருந்து வெளியே வந்தோம், மௌலூது வீலாதுகளை விட்டோம். அவர் இப்படி தப்பு பண்ணுவாரு, என்ன தெரியுமா அர்த்தம், இவர்கள் அல்லாஹுவை வணங்கவில்லை, அந்த பிஜே என்ற ஒரு மனிதனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். வழிகாட்டக்கூடியவன் ஹாதி அல்லாஹ் என்று இவர்கள் நம்பவில்லை, பிஜே வழிகாட்டினார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. யாருக்க அல்லாஹ் நேர்வழி கொடுத்தானோ அவர்களை வழிகெடுப்பவர் இல்லை, யாரை அல்லாஹ் வழிகெடுத்தானோ அவர்களை நேர்வழி படுத்துபவர் இல்லை. இவங்க யார நம்பிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் இவர் மூலமா நமக்கு ஹிதாயத்து கொடுத்தான் நம்பி இருந்தா எப்போது வழிகேடு தெரிந்ததோ விட்டு விட்டு விலகி இருப்பார்கள். என்ன நம்பி இருந்தாங்க, எங்களை வழிகேட்டிலிருந்து காப்பாற்றுனதே இவங்கதான் சொல்லிட்டு. அப்ப இந்த ஷிர்க்குக்கும் தர்கால போய் சுஜூது பண்ண ஷிர்க்குக்கும் இடையில வேற வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஷிர்க்கு. ஒரு ஷிர்க்குல இருந்து இன்னொரு ஷிர்க்குக்கு வந்தாங்களே தவிர ஹிதாயத்துக்கு வர சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. தப்லீக் ஜமாத்துக்காரங்க சில நல்ல காரியம் பண்ணுவாங்க, ஆனா அடிப்படை அஸ்திவாரம் ஒண்ணுமே இருக்காது. மணல் மீது கட்டப்பட்ட மணல் இருக்குல்ல, மணல் அஸ்திவாரம் திசிவாரம் போடாம கட்டப்பட்ட வீடு மாதிரி புசுக்குன்னு போயிடும். பார்த்தா தொழுகையை பார்த்த உடனே சில பேர் இவ்வளவு தொழுகுறாங்க, பேணதுல இருந்துட்டு போறாங்க. என்ன இருக்கு, அகீதா ஈமான் அகீதா அடிப்படை எப்படி இருக்கிறது? அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா بھائی میں شرابی تھا، یہ دماغ کی وجہ سے آج میں مسجد میں بیٹھا ہوں، اور میں کتنا بڑا گناہگار مجرم تھا، یہ جماعت تبلیغ کی وجہ سے میں آج مسجد میں بیٹھا ہوں. مجھے திருந்தவே மாட்டான். ஏன்? அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்து கொடுத்தான் என்று நம்பி இருந்தால் அவர்களிடம் வழிகேடை பார்க்கும்போது அவன் திருந்திக் கொள்வான். எப்படி அங்கு சொல்றாங்களோ அப்படித்தான் தௌஹீதுங்கிற பேரலையும் சொல்றாங்க. அப்ப தௌஹீது தௌஹீத் அல்ல, அங்க தனி மனித வழிபாடு. என்ன சொல்றாங்க? அவரு தானே எங்களை வழி நேர்வழிப்படுத்தினாரு, அவர் எப்படிங்க வழிகெடுப்பார்? அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினான் என்று நம்புங்கள், பிறகு அல்லாஹு தஆலா நேர்வழி எது, அசத்தியம் எது என்பதை புரிய வைப்பான். சரி, விஷயத்துக்கு வருவோம் சகோதரர்கள். நேரம் ஆயிடுச்சு. என்ன சொன்ன ஹதீஸ்? பள்ளி, அது என்னங்க பள்ளி? பள்ளிக்கு என்னங்க தெரியும்? பள்ளி ஊதுனா என்னங்க ஆகும்? பள்ளிக்கு தெரிஞ்சிருமா இப்ராஹிம் நபி இருக்காருன்னு? அப்ப உலகத்தில் என்ன நடக்குது, யார் யார் வாழ்றாங்கன்னு சொல்லி பள்ளிக்கு தெரியுமா? முதல் முதல்ல வாழ்க்கையில் அப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தவொடனே என்னமோ பிஜே பிஜே பிஜேன்னு சொல்றாங்களே, போய் பயான் கேட்போம்னு சொல்லிட்டு முதல் தடவை ரமலான் மாசத்துல அப்ப இறை தூது இறை கூறு மறை தூதர்கள் பயன் பண்ணிட்டு இருந்தாரு வடமறை கருத்துல. சரி, என்னமோ சொல்றாங்களே சொல்றாங்களே போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தா பயான் ஓடிக்கிட்டு, என்னக்கா மண்ட காயுது, சூடு ஏறிக்கிட்டே இருக்குது, சரியான சூடு இருக்கு. என்ன ஆய்வு? நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் ஹதீஸ்ல? ஒரு ஹதீஸை பத்தி விமர்சனம் பண்ணும்போது சனதை பத்தி விமர்சனம் பண்ணுவான். இந்த ஹதீஸ்ல இந்த அறிவிப்பாளர் பலவீனமா இருக்கிறாரு, அதனால ஹதீஸை ஏற்றுக்கொள்ள விட அதோட ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹதீஸை பத்தி இப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி நக்கல் பண்ணி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுல எந்த ஹதீஸும் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி வழியை திறந்து விட்டா அவ்வளவுதான், ஆளுக்காள் நக்கல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம், எதை வேணாலும் வச்சு நக்கல் பண்ணலாம். நக்கல் பண்றது ஒரு சிரமமான காரியமா சொல்லுங்க? எதிர் கேள்வி கேட்கறது சிரமமா? சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசுங்களேன், குட்டி சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேச முடியுமா? எதை சொன்னாலும் அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுங்களுடைய கேள்வியை நிப்பாட்டவே முடியாது. அறிவாளிகளுக்கு பதில் சொல்லணும். சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? நீங்க சொல்லு கியாபா, நீ பாட்டில் ஒத்து கியாபா, பாட்டில் ஒத்து ஐசா ரத்தா, ஐசா ரத்த கைசாபா, உஷ்ண பாணி ரத்து கியா பாணி ரத்துபா பாணி, இப்படியே கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்கிறது, அறிவோடு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அல்ல. அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு குண்டக மண்டக அறிவா வந்துடலாமே தவிர அது ஒரு அடிப்படை அறிவு என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்புறம் கடைசியில் இப்படிப்பட்ட ஹதீஸ் நான் சொல்றேன், புகாரியில் இருக்குதுங்க. அவரே சொல்றாரு புகாரியில் இருக்கு, சொல்றாரு புகாரியில் இருந்தா. அப்ப இப்படிப்பட்ட சில ஹதீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இனங்கண்டு ஒதுக்கிறோம் சொல்லு. எந்திரிச்சு கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி சம்பவம் வந்து அறிவுக்கு முரண்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, யாருமே கேட்காம உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா என்ன பார்த்தாங்களா அங்க எப்படின்னு சொன்னா, கேள்வி கேளுங்கம்மாங்க, ஆனா கேள்வி கேட்டா எப்படி கேள்வி கேட்கணும்னா மற்றவங்களை கிண்டல் பண்ணி கேள்வி கேட்கணும், அவர் சொல்றதுல கேள்வி கேட்டக்கூடாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவர் சொல்றத எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. சொல்றேன், இதே போல சம்பவம் குரான்ல இருந்தா என்ன செய்யலாம் சொல்லி. நான் ஒரு சாதாரணமானவன், எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய இமாம்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் சஹீஹான ஹதீஸுகளில் அது அறிவுக்கு முரண்படுகிறது என்று எதை சொல்வீர்களோ அது போன்ற ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு வந்தால் நான் குரானில் இருந்து அது போன்ற ஒரு செய்தியை உங்களுக்கு காட்டுகிறேன். என்ன சொல்வீங்க? அதுக்குதான் சொல்லிட்டு வரேன். பக்கத்தில் உட்கார்ந்து தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து சொன்னது, எறும்பு கூட்டங்களே பொந்துக்குள் சென்று கொள்ளுங்கள், சுலைமான் படையோடு வந்து கொண்டிருக்கிறார், அவர்கள் உங்களை மிதித்து விட வேண்டாம், அவர்களுக்கு தெரியாது நீங்கள் இருப்பது. குரான்ல இருக்கப்பா, எறும்பு பேசினது, எறும்பு சொன்னது, எறும்புக்கு சுலைமான் நபி ஒருத்தர் இருக்காரு சொல்லி அந்த எறும்புக்கு தெரிஞ்சது அல்லாஹ் சொல்றானே. அங்க ஏத்து கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. சொல்லி பார்த்தவர்களே, யார் ஒருவன் குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்கிறானோ, குரானுக்கு முரண்படவில்லை, அவனுடைய குதர்க்க புத்திக்கு முரண்படுகிறது, எனவே அவன் அதை மறுக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான. பாருங்க, இதுதான் நம்ம சொல்லி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு புரிய போகும். இந்த ஆயத்தை எழுதி வச்சு நிறைய நூத்து கணக்கான ஆயத்திற்கு நம்ம டக்குன்னு புரியறதுக்காக இந்த சூரா நூறுடைய வசனத்தை சொன்ன 48 ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். வழி கெட்டவர்கள் யார், வழி கெடுப்பவர்கள் யார்? நாம் சொல்கிறோம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் சொல்லிவிட்டால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்று. எப்படி? இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஉ இல அல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அதனா. நாங்கள் கேட்போம், அப்படியே கட்டுப்பட்டு விடுவோம். நாங்கள் கேட்போம், அப்படியே கட்டுப்பட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். ومن يطع الله ورسوله. பாருங்க, இங்க பிரச்சனை யாருக்கு யாருக்கு நடந்துட்டு இருக்கு? அல்லாஹ்வுக்கு மனிதர்களுக்கும் அல்ல, ரசூலுக்கும் மனிதர்களுக்கும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்படிவாரோ, அடுத்து பாருங்க, யார் அல்லாஹ்வை பயந்து கொள்வாரோ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வாரோ. ஏன்னா இது இபாதத்தோட சம்பந்தப்பட்டது. எது இந்த பயம்? உள்ளத்துடைய பயம் என்பது எதோட சம்பந்தப்படுது? இபாதத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப இபாதத்தில் வரும் பொழுது அது அல்லாஹ் யாருக்கு மட்டும் சொந்தமாக்கிக்கிறான் சொல்லுங்க? தனக்கு மட்டும் சொந்தமாக்கிக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்கிறானோ, அல்லாஹ்வை அஞ்சு கொள்கிறானோ. முடிச்சு. அப்ப பயப்படுறது அல்லாஹுவ, வணங்குறது அல்லாஹுவ, கீழ்படுகிறது கட்டுப்படுறது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும். அவர்கள் தான் நர்பாக்கியம் பெற்றவர்கள். அப்ப வழிகெட்டவர்கள் யார், வழிகெடுப்பவர்கள் யார், வழிகேட்டில் இருப்பவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால் அவர்கள் புறக்கணித்து சென்று விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தங்களுடைய அறிவை முன்வைப்பார்கள், தங்களுடைய விருப்பத்தை முன்வைப்பார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் பிதஅத் என்றால் என்ன என்று புரிய வைக்கும் போது, கபர் வழிபாடுகளை ஷிர்க் என்றால் என்ன என்று புரிய வைக்கும் போது, கபர் வழிபாடுகளை, இந்த மீலாதுகளை, மௌலூதுகளை, இன்னும் பல சடங்கு சம்பிரதாயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்று அதே நேரத்திலே இப்போது நம் மீது என்ன கடமை இருக்கிறது என்றால், குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய மக்களை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய மக்களை எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல், ஏன் மார்க்க பற்று என்ற பேச்சை தவிர மார்க்கமே இல்லாத ஒரு தனி மனிதனுக்கு சிறப்படிய வைப்பதைத்தான் அந்த கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பிரச்சனையாயிருச்சு, விலகி விட்டான். நிர்வாகத்துலாம் விலகினாங்களே தவிர எதுல விலகல? கொள்கையில விலகல. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அடுத்து பாருங்க. இப்ப நாம் ஏன் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் என்று சொல்கிறோம், இவர்களுடைய விளக்கத்தை பாருங்க. இப்படி செஞ்சிட்டாரப்பா, செய்யட்டுமே, நாங்க அவரை பின்பற்றலையே, தூக்கி எரிஞ்சிட்டோம்ல, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இது வரைக்கும் சொன்ன கொள்கை என்னாச்சு, நம்பிக்கை என்னாச்சு, இது வரைக்கும் சொன்ன கருத்துகள் என்ன? அதாவது அவருடைய அறிவு அவ்வளவு அபரிமிதமான அறிவு, அவருடைய கண்டுபிடிப்பு, அதை தான் நாங்க பின்பற்றுறோங்க, மனுஷனை பின்பற்றுறோங்க. என்னடா கண்டுபிடிப்பு? என்ன கண்டுபிடிப்பு? குர்ஆனோடு ஹதீஸோடு முரண்பாடுகளை கண்டுபிடித்ததா, ஹதீஸுகளை புறக்கணித்ததா, சஹாபாக்களை விமர்சனம் செய்ததா, நபிமார்களின் மீது களங்கம் கற்பித்ததா, குர்ஆனிலே சுய புத்தியை உண்டாக்கி ஆயத்துகளுக்கு தப்பான அர்த்தங்கள் கொடுத்ததா கண்டுபிடிப்பு? சொல்கிறார்கள், நாங்க அவரை பின்பற்றல, அவருடைய அறிவை பின்பற்றணும் சொல்லி. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல், ஏன் நம்முடைய சலப்பு நமக்கு வேண்டும், அவர்கள் நம்முடைய பாதுகாப்பு என்று சொல்கிறோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாங்க, தங்களுடைய அவங்களுடைய வயசுல உள்ளவங்களோட சேர்ந்து சொன்னாங்க, உலக பெரிய முஹத்தீஸ், ஒரு ஊர்ல ஒரு பெரிய முஹத்தீஸ் இருக்காரு தெரிஞ்சுட்டா நாங்க அவர்கிட்ட ஹதீஸ் படிக்க போவோம். என்ன செய்வோம் தெரியுமா? ஏன் மக்கள் பேசலாம், ஆனா அதை வச்சு முடிவு செய்யக்கூடாது. இதையும் இங்க புரிஞ்சுக்குங்க, இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். மக்கள் ஒருவரை ஆலிம் என்று சொல்வதால் ஆலிமாக ஆக முடியாது, அறிஞர்கள் ஒருவரை ஆலிமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார அறிஞர்கள்? ஆலிம்கள்
ஒருவரை ஆலிம் என்று சொல்ல வேண்டும், அப்போதுதான் அவர் ஆலிம். நாலு முட்டாள் சேர்ந்து அதுல ஒரு முட்டாள் அறிவாளின்னு சொல்லிட்டு அறிவாளி ஆயிட முடியுமா? நாலு அறிவாளிகள் சேர்ந்து ஒருவரை அறிவாளி என்று சொன்னால் தான் அவர் அறிவாளி. டாக்டர் உட்கார்ந்துருக்காங்க கேளுங்க, டாக்டர் ஜி, டாக்டர் ஓகே, டாக்டர் கா சர்டிபிகேட் கோன் தேனா, டாக்டர் தேனா யா பீமார் தேனா, ஹம் லோக் பீமார் ஹே பாய், ஏ அச்சா டாக்டர் கச்சா டாக்டர் கே ஆப் லோக் போலாம். சரி,
என்ன ஆச்சு இப்ப? பயான கேட்டு அப்படியே சொக்கி போய் மயங்கி போய், ஆஹா பெரிய ஆளு, பெரிய ஆளு, மூத்தாளி.
இப்ப பாருங்க, அஹமது பின் ஹம்பல சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவார்கள், சரி நாங்க போவோம். ரெண்டு நாள் அந்த பள்ளிவாசல தங்கியிருப்போம். அவருடைய பள்ளிவாசல், அவர் எப்படி தொழுகிறா, தொழுகைக்கு எப்போது வருகிறா, அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அவருடைய நடை எப்படி இருக்கிறது, எந்த அளவு அவருடைய தொழுகை எப்படி இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொன்றாக இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்து அவருடைய தொழுகையை நாங்கள் பார்த்ததற்கு பிறகுதான் அவருடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து கல்வி கற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஹதீஸ் எப்படி எடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? இன்று வாழ்நாளில் முஸ்லிம்களோடு மஸ்ஜிதிலே தொழுகாத ஒருவன் மார்க்க வழிகாட்டி. வாழ்நாளில் நான் கேட்டேன், எப்ப நம்ம முகல்லால எட்டு மஸ்ஜித் இருக்குதுப்பா, இதுல எந்த மஸ்ஜிதில் அஞ்சு வேளை தொழுகையை தொழுகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பள்ளியில அஞ்சு வேளை தொழுகையை தொழுகிறார்? அவர்களை பின்பற்றியவர்களுடைய சாட்சி, ஆறு மாதங்கள் குர்ஆன் தர்ஜுமா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களோடு நாங்கள் இருந்தோம், அவரோடு நாங்கள் இருந்தோம். ஆறு மாதங்கள் தனியா மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு நாங்கள் தொழுவோம், ஒரு நேர தொழுகையை கூட அவர் எங்களோடு தொழுதில்லை என்று. அவர்களுடைய, அவர்களை பின்பற்றியவர்களுடைய சாட்சி, ஜும்மாவுக்கு பயான் இருந்தால்தான் ஜும்மாவை அவர் தொழ வருவார் என்பதாக. அப்ப நாங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நீங்கள் அவரை பார்க்காதீர்கள், அவர் சொல்வதை பாருங்கள். எப்படி? இப்படித்தான் செய்தார்கள். பேச்சை பாருங்கள், மனிதனை பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, இதா ஜாக்கும் ஃபாஸிக்கும் பினபயின் ஃபதபய்யனு, ஒரு பாவி பேசினால் அவன் பேசுவது டேஞ்சராக இருக்கும், கவனமாக இருங்கள் என்று. ஒரு பாவி பேசினால் டேஞ்சராக இருக்கும், கவனமாக இருங்கள் என்பதாக. நம்முடைய சலப்புகள் ஒரு குதிரையை ஏமாற்றியவனுடைய ஹதீஸை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இங்கு பெரும் பாவங்கள், தொழுகையின் கடமைகள் எல்லாம் பாழாக்கப்படுகிறது, மன இச்சைக்குரிய பத்துவாக்கள் வீசி எறியப்படுகின்றது. இவர்களை பின்பற்றக்கூடிய வழிகாட்டி என்று நம்புகிறார்களே, இப்போது சொல்லுங்கள், வழிகேட்டவர்கள் யார்? வழிகேட்டிலே மக்களை இழுத்துச் செல்பவர்கள் யார்? அபூபக்கருடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், உமர் உஸ்மானுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம். எந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களின் கரத்திலே விட்டு சென்றார்களோ அப்போது இருந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்று சொன்னால், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு அரண்மனை காலத்தில் மார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மதீனாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், மக்காவிலே இருந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம். ரசூலுல்லாஹ் மரணித்த போது இருந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. அன்பு சகோதரர்களே, பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இது போதுமானது. நம்முடைய அறிவு அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இருக்க வேண்டும், நம்முடைய அறிவு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு பின்னால் இருக்க வேண்டும். அதை முந்த நினைத்தால் இப்லீஸாக லஈனாக மத்ரூதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான், அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆகவே உங்களுடைய குடும்பத்தார்கள், பெற்றோர், பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதையும் ரசூலுக்கு கட்டுப்படுவதையும் மார்க்கத்துக்கு கட்டுப்படுவதையும் அந்த இத்தாஅத்தை சொல்லிக் கொடுத்து நாம் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த இத்தாஅத் இருக்கின்ற வரைதான் நேர்வழியுடைய கேரண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிக்கு கீழ்படிந்தால் தான் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே சூரா நூறிலே ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட இத்தாஅத்தை கீழ்படிதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين. நேர்வழி தெளிவானதற்கு பிறகு அதை விட்டுவிட்டு மூமின்கள் அல்லாதவர்களுடைய பாதையிலே யார் செல்கிறார்களோ அவர்களை நரகத்திலே பொசுக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் ஆகிவிடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.